புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 14. இந்த வாரம் விளையாட்டு ஒரு அறிமுகம் குறித்து புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்கள் பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலகின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 14 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் வடிவேலன். நான் புதுக்கோட்டையில் உள்ள பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனித நேயம் சிறக்க, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டை நாம் வரவேற்போம். வெற்றி, நிறைந்த வளம், மிகுந்த சந்தோஷம் அனைத்தும் நேயர்கள் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டும் வெளிச்சம் பகுதி 14 நாம் பார்க்க இருப்பது பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் தங்களுடைய உடல்நிலை, மனநிலை ஆகியவற்றை சந்தோஷமாக வைத்து கொள்ளவும் தங்களுடைய திறமைகளை உலகம் அறிய செய்வதற்கும் நிறைய விளையாட்டுகள் உள்ளன. அந்த விளையாட்டு முறைகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். எங்கள் பள்ளியில் என்னென்ன விளையாட்டு முறைகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மேலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாணவர்கள் நகர்வதற்கு, அதாவது செல்வதற்கு தேவையான பயிற்சிகள் என்னென்ன இங்கு வழங்கப்படுகிறது என்பதையும் இங்கு பார்க்கலாம். முதலாவதாக பரமபதம். பரமபதம் விளையாட்டு அனைவரும் அறிந்ததே. இந்த பரமபதம் பலகையில் ஏணிகளும் பாம்புகளும் ஒவ்வொரு கட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அமைத்து வைத்திருப்பாங்க. இந்த ஏணிகளும் பாம்புகளும் மாணவர்கள் தொட்டு உணரக்கூடிய அளவிற்கு மேல் தூக்கிய மாதிரியான உருவங்கள் இருக்கும். அவற்றை தெரிந்து கொண்டு மாணவர்கள் விளையாடுவாங்க. 1 to 100 வரையான எண்ணிக்கை இதில் இருக்கும். இதில் மொத்தம் 100 கட்டங்கள் இருக்கும். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி 1 to 10 எண்ணிக்கைகளும், அதற்கு மேல் 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50, 51 to 60, 61 to 70, 71 to 80, 81 to 90, 91 to 100. இந்த எண்ணிக்கையில் பார்வை உள்ளவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு பலகை மாதிரி தான் இதிலையும் இருக்கும். பார்வை உள்ளவர்கள் ஒரு சின்ன பேப்பரில் டிராயிங் பண்ணி இருக்கக்கூடியதிலே விளையாடலாம். ஆனால் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியமல்ல. அதனால் ஒரு மிகப்பெரிய பலகையில் பிரெயில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கட்டம் இருக்கும், அந்த கட்டத்திற்கு எண்ணிக்கையை பிரெயிலால் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல பாம்பு, அந்த பாம்புலே சின்ன பாம்பு பெரிய பாம்புனா இருக்கும். எந்த இடத்துல சின்ன ஏணி பெரிய ஏணி இருக்குதோ அதே மாதிரி இங்கே கையாட தொட்டு பார்க்குற மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தாயத்தை உருட்டுவாங்க. தாயக்கட்டையை உருட்டி விளையாடுறது தான் வழக்கம். அதே மாதிரி தான் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தாயம் உருட்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன பலகை மாதிரி இருக்கும். அந்த பலகையில் மேலே உருளக்கூடிய ஒரு வடிவம் செட் பண்ணியிருப்போம். அந்த உருளக்கூடிய வடிவம் ஒரு கட்டையால் தடுக்கப்பட்டு இருக்கும். அந்த கட்டையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த உருளக்கூடிய கட்டையை எடுத்து ரோல் பண்ணிவிட்டோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். கையில் அமுக்கி வச்ச கட்டையை விட்டோம்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகும் பொழுது அந்த கட்டையில் மேலே தொட்டு பார்க்குற மாதிரி என்ன எண்கள் இருக்கோ அந்த எண்களுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய காயினை மூவ் பண்ணுவாங்க. தொட்டு பார்க்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே தாயம், 2, 3, 5, 6 இது மாதிரியான எண்ணிக்கைகளை புள்ளி வடிவில் தொட்டு பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. 5 என்ற புள்ளிக்கு 4 புள்ளிகள் இருக்கும், தொட்டு பார்க்குற மாதிரி 4 புள்ளிகளுக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், 5 புள்ளியாக எடுத்துப்பாங்க. இது மாதிரி 6 புள்ளி என்பது லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் 3, அதாவது பிரெயில் புள்ளி மாதிரியே இருக்கும். இதை நல்லா கைக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் மேடுபடுத்தப்பட்ட புள்ளியாக இருக்கும். இதை கையால் தொட்டு பார்த்து மாணவர்கள் போர்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரெயில் எண்ணிக்கைகளை தொட்டு பார்த்து விளையாடக்கூடிய விளையாட்டு. இதில் 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடலாம். ஏணி வரும்பொழுது ஒரு ஸ்டெப்லேருந்து பல மடங்கு உயரமும், அதே மாதிரி பாம்பு கொத்துச்சுன்னா பல மடங்கு உயரத்திலிருந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாடங்களை மையமாக வச்சு தான் இந்த விளையாட்டு இருக்குது என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, மாணவர்கள் முழுவதும் பார்வையற்றவர்களே நல்லாவே விளையாடுவாங்க, அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி வழங்கியிருக்கிறோம். இப்போ இருக்கிற மாணவர்கள் ரொம்பவே ஆர்வமாக அந்த கேமை விளையாடுறாங்க. விளையாட தெரியாத மாணவர்களையும் விளையாட தெரிஞ்ச மாணவர்கள் கூப்பிட்டு போயிட்டு, விளையாட தெரியாதனா இந்த காயின் எடுத்து வைக்க தெரியாத மாணவர்கள் பகடையை உருட்டுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாட தெரிந்த மாணவர்கள் ஒரு காயினை எடுத்து மூவ் பண்ணி விளையாடுற கேம் இருக்கு. இந்த கேம் விளையாடுறதுக்கு டைம் போறதே தெரியாது, மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா விளையாடுவாங்க. இதனால அவங்களுக்கு மன ரீதியான ஒரு அமைதி கிடைக்குது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம் இவற்றையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இன்ப துன்பங்களையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை தயார்படுத்துறதுக்கும் இந்த கேம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேம் விளையாடும் பொழுது மாணவர்கள் கூட்டல் பற்றிய அறிவையும் பெற்றுக்கிறாங்க. தாயம் போட்ட உடனே ஃபஸ்ட்டில் வைக்கணும், திடீர்னு ஒரு 6 விழுந்துருச்சுன்னா 6, 1, 7 அது மாதிரியான கூட்டலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. டோட்டலி பிளைண்ட் சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்லாவே இந்த போர்டை அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, தாயம் போட்டு காயினை மூவ் பண்ணி 4வது இடம் வந்ததுன்னா ஒரு ஏணி கிடைக்கும், ஏணி வழியாக ஏறி 45வது கட்டத்துக்கு போயிடலாம். அது வரையிலும் நல்லா மெமரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. விளையாட ஒவ்வொரு அனுபவமாக மாணவர்களை வந்து அடையும் பொழுது 68 வரும்பொழுது ஒரு ஏணி இருக்கும், அதுலேருந்து 87 போயிடலாம், அது மாதிரியான கான்செப்டும் மாணவர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த கேம் விளையாடக்கூடிய மாணவர்கள் எல்லா மாணவர்களும், ஞாபக சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்கள், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு தகவலை மட்டும் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. என்னென்னா, 99வது கட்டத்தில் நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம்னா அங்கே காயினை பாம்பு விழுங்கி கிட்டத்தட்ட 10வது இடத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லாவே மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் மூவ் பண்ணக்கூடிய காயின் எல்லாமே 2 டீமுக்குரிய காயின் இருக்கும். 2 டீமுக்கும் மேலே தொட்டு பார்க்கும்போது அதோட ஷேப் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஷேப்பை மையமாக வச்சு தான் 2 காயினும் யாரோடைய காயின் அப்படின்றத மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த கேம் அமையுது. அடுத்ததாக இதே மாதிரி விளையாடக்கூடிய இன்னொரு கேம் லூடோ கேமு. இதுவும் மரக்கட்டையிலான ஒரு பலகையில் தான் இருக்கும். 4 பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி விளையாடுவோம். கிராமத்தில் தாயம்னு சொல்லி விளையாடுவாங்க. அதே மாதிரி விளையாட்டு தான் இது லூடோ கேம். இதுலேயும் இந்த டைஸை உருட்டுறதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தடில் தான் உருட்டுவாங்க. இதில் வெட்டி வெட்டி விளையாடக்கூடிய கேம், அதனால் இது மாணவர்களுக்கு இன்னமும் உற்சாகமாக இருக்கும். டைஸ் போட்டு அதில் இருக்கக்கூடிய கவுண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நடுவில் கொண்டு போய் வச்சோம்னா அவங்க வின்னு. இந்த லூடோ கேமும் மாணவர்கள் ரொம்பவும் சிறப்பாக விளையாடுறாங்க. அடுத்ததாக மாணவர்கள் பல்லாங்குழி விளையாடுவாங்க. மரத்தாலான பல்லாங்குழியை வடிவமைக்கப்பட்டு அதில் பாசிகளை காயினாக பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக செஸ் போர்டு. பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் செஸ் விளையாடுறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க. மைண்ட் சம்மந்தமான கேம் என்பதனால ரொம்ப உற்சாகமாகவும் இருப்பாங்க. 8th முடிச்சு போன மாணவர்கள், 4 மாணவர்கள் ரொம்பவும் சிறப்பாக இந்த செஸ் கேமை விளையாடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 பேர் ரொம்பவும் சிறப்பாக விளையாடுவாங்க. இந்த செஸ் பார்க்கறதுக்கு பார்வை உடையவர்கள் விளையாடக்கூடிய கேம் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் மரத்தாலான பலகைகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த செஸ் கேமில் 2 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, ஒயிட் பிளேயர், பிளாக் பிளேயர். ஒயிட் காயினை பயன்படுத்துகிறவங்க, பிளாக் காயினை பயன்படுத்துகிறவங்க. ஒயிட் காயினுக்கு மேலே ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், அந்த புள்ளி கையில் தொட்டு பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவிலான ஒரு புள்ளி இருக்கும். பார்வையற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா டிவைஸையும் பார்வை உள்ளவர்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த செஸ்ஸும் காயினும், இந்த செஸ் போர்டும் அது மாதிரி தான் இருக்குது. வெள்ளைக்கட்டம், கருப்பு கட்டம், ராஜா, ராணி, குதிரை, மந்திரி, யானை, அதுக்கப்புறம் சிப்பாய் சொல்லக்கூடிய சோல்ஜர்ஸ். இது எல்லா காயினுக்குமே ஒயிட்டாக இருந்ததுன்னா மேலே புள்ளி மாதிரி இருக்கும், கையால் தொட்டு பார்க்குற மாதிரி. பிளாக்குக்கு அந்த புள்ளி இருக்காது. அதே மாதிரி பலகையில் ஒயிட் பள்ளமாகவும் பிளாக் கொஞ்சம் மேடுபடுத்தப்பட்டதாகவும் இருக்கும். வெள்ளைக்கட்டம் கொஞ்சம் கீழையும், கருப்பு கட்டம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்வை குறைபாடு உடையவர்கள் விளையாடும் பொழுது காயின மேலே வச்சோம்னா லைட்டாக கைப்பட்டாலே கீழே விழுந்துடும். அதுக்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய காயினோட கீழே ஒரு நீளமாக கைப்பிடி மாதிரி நடுவில் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே அந்த காயினை சொருவி விட்டோம்னா கையால் தள்ளாக கூட விழாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கையை வச்சு மேலே பிடுங்குற மாதிரி எடுத்தால் தான் அது வெளியில் வரும். அந்தளவுக்கு நல்லாவே மாணவர்களுக்கு அணுகல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த செஸ் போர்டு அமைந்திருக்கும். டிசம்பர் மாதத்தில் இன்னர்வீல் என்ற கிளப்லேருந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க சில ஸ்கூல்லேருந்து, அதாவது பார்வை உள்ளவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருந்து மாணவர்கள் அழைத்து வந்தாங்க. அவங்க கூட எங்க பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் செஸ் விளையாண்டாங்க. ஒரு பொண்ணு நல்லா செஸ் விளையாடும். அந்த மாணவர்களோட செஸ் விளையாடும் பொழுது எங்க மாணவி தான் ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமா விளையாடக்கூடியவங்க இருக்கிறாங்க. பொதுவான ஒரு உங்ககிட்ட வேண்டுகோள் என்னன்னா, புதுக்கோட்டைக்கு அருகாமையில கதை, கட்டுரை, கவிதை இது மாதிரியான போட்டிகள் வச்சிங்கன்னா எங்கள் மாணவர்களையும் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கும் பொழுது மாணவர்கள் உற்சாகமாக அதில் கலந்து கொள்வாங்க. இந்த கேமு, இந்த செஸ் கேமுக்கு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விளையாடுவாங்க. அதற்கான ஒவ்வொரு காயினுக்கான பாயிண்ட் என்னென்ன அப்படின்றது தெரியாது. இந்த செஸ் கேம் விளையாடும் பொழுது ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு பேர் இருக்கு. எந்த இடத்துல மூவ் ஆகுது என்பதற்கும் ஒரு பாயிண்ட் வேல்யூ இருக்கு. இந்த பாயிண்ட் வேல்யூ வச்சே எனக்கு தெரிந்த கல்லூரியில படித்த பார்வை குறைபாடு உடையவர்கள் போர்டே இல்லாம மனக்கணக்கிலே சொல்லி சொல்லி விளையாண்ட காட்சிகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இந்த விளையாட்டில் விளையாடக்கூடியவங்க இருப்பாங்க. கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. இதில் இந்த தமிழ்நாடு அளவிலே நிறைய அறக்கட்டளைகள் இந்த கேம் நடத்துகிறாங்க. மாணவர்கள், பார்வை உள்ளவர்கள் இந்த செஸ் விளையாடுற மாதிரி தான் பார்வை குறைபாடு உடைய மாணவர்களும் குழந்தைகளும் விளையாடுறாங்க. பார்வை குறைபாடு உடையவர்கள் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த போர்டில் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாணவர்கள் மூவ் பண்றதுக்கான பயிற்சியை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பள்ளிக்கு எதிரில் ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல மாணவர்களை வெண்கோல் வச்சு நடக்க சொல்லுவோம். அதாவது ஒயிட் கேன். இந்த ஒயிட் கேன் பாக்குறதுக்கு 4 ஃபோல்டிங், 5 ஃபோல்டிங் இது மாதிரி மடக்கு குச்சியா இருக்கும். மடக்கி பேக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வெளியில போகும்போது அந்த ஸ்டிக்கை எடுத்து நீட்டிட்டு கீழே சிகப்பு வண்ணத்துல இருக்கும். அதை கீழே டச் பண்ணி லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு அந்த ஸ்டிக்கை மூவ் பண்ணி எதிரில் ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்றத பார்த்து நடக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கு தான் ஒயிட் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை குறைபாடு உடையவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வெண்கோளுக்காக ஒரு தினம் கொண்டாடப்படுது. உலகமெங்கும் தேசிய அளவில் இது கடைபிடிக்கப்பட்டு வருது. 1964 முதல் ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 15 வெண்கோள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பார்வை குறைபாடு உடையவர்கள் இந்த வெண்கோளை பயன்படுத்தி வரும்பொழுது அவர்களுக்கு வழிவிட்டு செல்லணும் அது மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராமா அன்னைக்கு பொதுமக்களிடையே நடத்துவாங்க. இந்த வெண்கோளை பயன்படுத்தி எதிரில் வரக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்கள், சின்ன சின்ன மேடுகள், தடைகள், வண்டி நின்றுந்தாலும் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் ரைட்டை மூவ் பண்ணி அந்த ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு வாக்கிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி பயிற்சி எங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம். மாணவர்களுக்கு டைம் இருக்கும்பொழுது இது மாதிரி மாணவர்களை ரோட்ல நடக்க வச்சு எதிரில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் அறியும்படியான சில பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அடுத்ததா வெளியில போயிட்டு மாணவர்கள் விளையாடக்கூடிய கேமை பத்தி பார்க்கலாம். இதுவரையும் உள்ள விளையாடக்கூடிய கேமு பார்த்தோம். அடுத்ததா கிரவுண்ட்ல நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகளை பத்தி பார்க்கலாம். கிரிக்கெட் என்ற கேம் இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல, உலக அளவுல, உலக கோப்பை அளவுல இது நடத்தப்பட்டு வராங்க. அடுத்ததா பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான வாலிபால். அடுத்ததா பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான ஃபுட்பால். இந்த 3 விளையாட்டு போட்டிகளும் இப்போ இந்தியாவில் உலக அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாக நடந்து கொண்டு இருக்குது. பார்வை குறைபாடு உடையவர்கள் கிரிக்கெட் எப்படி விளையாடுறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு சவுண்டு கேட்டிருப்போம். இதுதான் பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பந்து. இது சவுண்டு பால்னு சொல்லுவாங்க. இந்த பால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கால ஆனது. இதுக்குள்ள பால்ட்ரஸ் என்ற ஒரு குண்டு நிரப்பப்பட்டிருப்பாங்க. சின்ன சின்ன குண்டு மாதிரி இருக்கும், அது நிரப்பியிருப்பாங்க. இதை ஷேக் பண்ணும்பொழுது சத்தம் கேட்கும். உருட்டி விடும்பொழுது உருட்டி ஓட ஓட அதோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வச்சு தான் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. பவுலிங் போடும்பொழுது ஃப்ளை ஆகக்கூடாது, மேல் நோக்கி போகக்கூடாது, எல்லாமே உருட்டியே வரணும். உருட்டி வரும்போது இந்த சத்தம் தெரியும். இந்த சத்தம் கேட்பாங்க, சத்தத்தை கேட்டு பேட்டால அடிப்பாங்க. அடிக்கும் பொழுது மேலே ஃப்ளை ஆகலாம், பேட்டால அடிச்சு பால் ஃப்ளை ஆயிட்டு அதை கேட்ச் பண்ணும் பொழுது பேட்மேன் அவுட்டு. இது மாதிரி ப்ராசஸ்னா இருக்கு. பார்வை உள்ளவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுல என்ன ரூலோ அதே ரூல் தான், சேம் ரூல். ஆனா பிச் ஆக கூடாது, பால் உருட்டியே போகணும். அது மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த கேமை உலக அளவுல நாடுகளுக்கு இடையே போட்டிகளும் நடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்ததா வாலிபால். பார்வை தெரிந்தவர்கள் விளையாடக்கூடிய அதே வாலிபாலை பயன்படுத்தி தான் பார்வை குறைபாடு உடையவர்களும் விளையாடுவாங்க. பார்வை உள்ளவர்கள் வாலிபால் கோர்ட்ல நெட்டு கட்டி விளையாடுவாங்க, பாலை மேலே ஃப்ளை பண்ணி அடித்து விளையாடுவாங்க, கீழே பட்டா அவுட்டு. அதே மாதிரி விளையாடக்கூடிய இந்த விளையாட்டில் மேலே ஃப்ளை ஆகாமல் கீழேவே ரோல் பண்ணக்கூடிய அளவில் விளையாடக்கூடியது தான் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான வாலிபால். வாலிபால் உங்களுக்கு தெரியும், அந்த வாலிபால் ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு உருட்டி விட்டனா போகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு அதுக்கு மேலே நெட்டு போட்டு கட்டிடுவாங்க. பார்வை உள்ளவர்கள் மேலே நெட்டு கட்டுவாங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கீழே நெட்டு கட்டுவாங்க. ஒரு பால் மூவ் ஆகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டு கட்டுவாங்க. பாலை ஃப்ளை ஆகக்கூடாது, கீழேவே ரோல் பண்ணி அடிக்கணும். வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையால் பாலை அமுக்கிட்டு வலது கையால் விரல்களை மூடி ஓங்கி அடிக்கும் பொழுது பால் உருண்டே ஓடும். இதுல ஃப்ளை ஆக கூடாது, நெட்ல பட்டு திரும்பனா அவுட்டு. கீழ் நெட்டு வழியா தான் பால் போகணும். பால் போயிட்டு ஆப்போசிட் டீம் மேல யார் மேலேயாவது பட்டுட்டு மேல ஃப்ளை ஆயிடுச்சுன்னா கரெக்டு. யார் மேலையும் படாம பால் கீழால அடிக்கும் பொழுது ஃப்ளை ஆயிடுச்சுன்னா பால் அடிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும். இதே மாதிரி மெத்தட்ல தான் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான வாலிபால் விளையாடப்படுது. எங்க பள்ளியில கிரவுண்ட் இல்ல, இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அது மாதிரி மாணவர்களை உட்கார வச்சு விளையாடுவோம். பார்வை குறைபாடு உடையவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுல நான்கு பிளேயர், லெப்ட் சைட்ல ரெண்டு பேர், ரைட் சைட்ல ரெண்டு பேர் அமர்ந்து இருக்கணும், அதாவது உட்கார்ந்து இருக்கணும். முன்னாடி ஒரு பிளேயர், பின்னாடி ஒரு பிளேயர் நின்று விளையாடுவாங்க. இதுல பார்வை குறைபாடு உடையவர்கள் அதாவது முழுவதும் பார்வையற்றவர்கள், கொஞ்சம் பார்வை தெரிந்தவர்கள், இது மாதிரி ரெண்டு டீம் பிளேயர்ஸும் இருப்பாங்க. கிரிக்கெட்லயும் அது மாதிரி தான், B1, B2, B3 என்ற மூணு கேட்டகரி விஷுவல் இம்பேர்ட் கிரிக்கெட்ல இருக்கும். B1 அப்படின்னா டோட்டலி பிளைண்ட், B2னா லோ விஷன், B3னா பாதி பார்வை தெரிந்த பார்ஷலி. இவங்களை வச்சு இந்த கேம் விளையாடப்படுது. அதே மாதிரி தான் இந்த வாலிபால்லையும் பார்ஷலியா இருக்கிறவங்க நின்று விளையாடுவாங்க, டோட்டலியா இருக்கிறவங்க கீழே உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரிஞ்சவங்களா இருந்தா கண்ணை கட்டிடுவாங்க, கண்ணை கட்டி விளையாடுவாங்க. இவர்களுக்கான வாலிபாலும் உலக அளவுல விளையாட்டுகள் நடைபெற்று வருது. அடுத்ததா ஃபுட்பால். ஃபுட்பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்வை குறைபாடு உடையவர்கள் விளையாடக்கூடிய ஃபுட்பாலும் இருக்கும். பார்வை குறைபாடு உடையவர்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட்ல என்ன மாதிரியான பந்து சத்தம் கேட்டதோ அதே மாதிரி பார்வை குறைபாடு உடையவர்கள் விளையாடக்கூடிய ஃபுட்பால்லையும் சத்தம் கேட்கும். காலால பாலை மூவ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். டோட்டலி பிளைண்டா விளையாடக்கூடிய விளையாட்டும் இருக்கு, பார்ஷலி எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டும் இந்த ஃபுட்பால்ல இருக்கு. பார்ஷலி எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள ஈவனா லைட் வெளிச்சத்துல விளையாடுவாங்க. முழுவதும் பார்வையற்றவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு கிரவுண்ட்ல கண்ணை கட்டி விட்டுட்டு நடைபெறும். இது மாதிரியான சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றி அமைக்கப்பட்டு பார்வை குறைபாடு உடையவர்களாலையும் விளையாட முடியும், உலக சாம்பியன் ஆக முடியும் என்ற ஒரு நேர்கொண்ட பார்வையில இந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறாங்க. பார்வை குறைபாடு உடையவர்கள் பல சாதனைகளை படைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்பொழுது நிறைய அபரிவிதமான சாதனைகள் புரிந்தவர்களும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இவர்கள் வாழ்விற்கு, இவர்கள் வளர்ச்சிக்கு பொதுமக்களாகிய நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இவர்களை மேன்மேலும் வளர்க்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு 2024 புத்தாண்டை மிக மகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வோம், சிறப்பு பெறுவோம், வளமுடன் வாழ்வோம் என்று மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 14 நிறைவு பெறுகிறது. இதுவரையும் வழிகாட்டும் வெளிச்சம் இந்த பகுதியை கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நேயர்களை, இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 14 விளையாட்டு குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்களுக்கு புதுகை பண்பலகின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.